நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பாக வெளியிட்டுள்ள கருத்துக்கள், இந்தியாவில் காவல்துறையினரால் நடத்தப்படும் மோதல் கொலைகள் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு, அந்த தீர்ப்பு குறித்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தேவாரம் அவர்களின் கருத்துக்கள்.
ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஃபால்ஸ் என்கவுண்டர் நடக்காது. ஃபால்ஸ் என்கவுண்டர் நடந்ததுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தனி கமிஷன் இருக்கு. கமிஷன் வேணா வைக்கலாம். இன்னொன்னு, இப்பவும்
இதே விஷயம் குறித்து மனித உரிமைகள் வழக்கறிஞர் சுதா ராமலிங்கத்தின் எண்ணங்கள்.
நடக்கக்கூடிய கொலையாகத்தான் பல என்கவுண்டர்ஸ் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கொலை செய்தவர்கள் வந்து பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விதமான என்கொயரியும் ப்ராப்பராக நடக்கல.
டெல்லி உயிரியல் பூங்காவில் வெள்ளை புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ள விவரங்களும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, சாதாத்.
சிரியாவில் ஐஎஸ் இயக்கத்தின் நிலைகள் மீது நடத்தப்படுகின்ற விமான தாக்குதல் நடவடிக்கையில் அரபு நாடுகளும் பங்களித்துள்ளமையின் மூலம் இது அமெரிக்காவின் தனித்த போராட்டம் அல்ல என்பது காட்டப்பட்டிருப்பதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார்.
America is proud to stand shoulder to shoulder with these nations on behalf of our common security. The strength of this coalition makes it clear to the world that this is not
ஐஎஸ்க்கு எதிராக சர்வதேச கூட்டணி ஒன்றை தொடர்ந்து கட்டி எழுப்புவதாகவும் அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு தேவையானவற்றை தனது அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் ஒபாமா தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க பாதுகாப்பு படையின் மூத்த உயரதிகாரி ஜெனரல் மார்ட்டின் டெம்சி நேற்று நடத்தப்பட்ட விமான தாக்குதல்கள் மூலம் ஐஎஸ் இயக்கத்தினர் தொடர்ந்தும் தப்பியிருக்க முடியாது என்பதை காண்பிக்கும் தமது முக்கிய நோக்கம் நிறைவேறியிருப்பதாக கூறினார். ஐஎஸ் இயக்கத்தின் தலைமையகம் அமைந்திருக்கின்ற ரக்கா நகரில் ஆயுததாரிகள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொதுமக்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன.
இஸ்லாமிய அரசு ஜிகாதி குழுவுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த வான்தாக்குதல்களில் 4 அரபு நாடுகள் செயலூக்கமான பங்களிப்பு செய்திருந்ததாக பிபிசிக்கு தெரிய வந்திருக்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்டுகள், ஜோர்டான், பஹ்ரைன் ஆகிய 4 நாடுகளுமே தமது போர் விமானங்களை இந்த தாக்குதலில் பயன்படுத்தியிருந்ததாக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கின்ற அரபு அதிகாரி ஒருவர் பிபிசியின் பாதுகாப்பு விவகார செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். 5வதாக, கத்தார் தனது யுத்த விமானத்தை பயன்படுத்தியிருக்கவில்லை என்றாலும் அமெரிக்க விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்காக தனது நிலப்பரப்பிலிருந்து கிளம்ப உதவியிருக்கிறது. இஸ்லாமிய அரசுக்கு எதிரான தமது போராட்டத்தில் சர்வதேச சமூகம் தற்போது இணைந்திருப்பதாக சிரியாவின் அரசாங்க எதிர்ப்பு தேசிய கூட்டணியின் தலைவர் ஹாதி அல் பஹ்ரா கூறியிருக்கின்றார்.
சிரியா துருக்கி எல்லையில் உள்ள கொபானி நகரில் ஐஎஸ் ஆயுதாரிகள் முன்னேறி வருகின்ற நிலையில் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வருகின்ற லட்சக்கணக்கான அகதிகளுக்காக துருக்கியில் ஐநாவின் அகதிகளுக்கான பணியகத்தின் அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். ஐஎஸ் ஆயுதாரிகளின் பரவலான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்ற நிலையில் 140,000 குர்து அகதிகள் ஏற்கனவே எல்லை கடந்து துருக்கி வந்திருக்கின்றனர். கொபானி நகரில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சுமார் 400,000 பேர் துருக்கி நோக்கி வருவார்கள் என்பதற்காக அவசரகால திட்டங்களை வகுத்துள்ளதாக ஐநா கூறுகிறது.
ஏற்பட்டு வரும் உலக பருவநிலை மாற்றம்தான் தற்போதைய யுகத்தில் மனிதகுலத்தின் மிகப்பெரிய சவால் என ஐநா தலைமைச் செயலர் பான்கி மூன் தெரிவித்திருக்கின்றார். உலகத் தலைவர்கள் ஒரு புதிய பாதையை வகுக்க வேண்டும் என நியூயார்க்கில் உலக மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய பான்கி மூன் தெரிவித்தார்.
Our response will define our future. Through this storm, we need
புவி வெப்பமடைவதால் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனித உயிர்களிலும் கொடுத்து வரும் விலை தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து விட்டதென்று அவர் தெரிவித்தார். வெப்பவாயு வெளியேற்றத்தை குறைத்துக் கொள்வதில் ஒரு புதிய உலகளாவிய ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இந்த மாநாட்டை நடத்துகின்ற ஐநா வழிகோலும். ஆனால் உலகில் மிக அதிகமான மாசு வெளியேற்றம் செய்து வருகின்ற நாடுகளின் வரிசையில் வரக்கூடிய இந்தியா, சீனா போன்றவற்றின் தலைவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை.
உலகெங்கிலும் போலீஸ் படைகள் ஆட்களை சித்திரைவதை செய்வதற்கான கருவிகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வதாக சீன கம்பெனிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 130 கம்பெனிகள், பெரும்பாலும் அரசுக்கு சொந்தமான இந்த கம்பெனிகள், முட்கள் கொண்ட உலோகத்தடிகள், பெருவிரல்களை பூட்டுகின்ற விலங்குகள், கழுத்தையும் கைகளையும் சேர்த்து கட்டுகின்ற விலங்குகள் போன்ற சித்திரவதை ஆயுதங்களை தயாரிப்பதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறுகின்றது. சில கருவிகள் போலீசாரின் சட்ட ரீதியான தேவைகளுக்கு பயன்பட்டாலும் மற்றவை கொடூரமான சித்திரவதைகளுக்கே பயன்படுவோம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அரசியல் கைதிகளை கடூழிய முகாம்களில் தடுத்து வைக்கும் வழக்கத்தை தற்போது உலகில் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாத அளவில் வடகொரியா பயன்படுத்தி வருகிறது என அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெர்ரி தெரிவித்திருக்கின்றார். இந்த தீய முறையை வடகொரியா கைவிட வேண்டுமென அவர் கூறினார். தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்ட நியூயார்க் கூட்டத்தில் கெர்ரி இதனை தெரிவித்திருக்கின்றார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் சிவில் அமைப்புகள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்டோருக்கான அமைப்புகள், சர்வதேச நீதி விசாரணையை வலியுறுத்தோர் உள்ளிட்ட பல பிரிவினர் மீது அரசாங்க அமைப்புகளாலும் அரச சாரா அமைப்புகளாலும் விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை கண்டு தாம் அதிர்ந்து போயுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை நிலவரம் தொடர்பிலான வாய்மொழி அறிக்கை ஒன்றை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையீத் ராத் சையீத் அல் ஹுசேன் சமர்ப்பித்துள்ளார். அதில் கூறப்பட்டுள்ள விவரங்களை தொகுத்து தருகின்றார் சுவாமிநாதன்.
இலங்கையின் மனித உரிமைகள் சூழல் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆராய்வதற்காக இலங்கை வர விரும்பிய 9 ஐநா சிறப்பு தூதர்களுக்கு இன்னமும் விசா அளிக்கப்படவில்லை என்று இந்த அறிக்கை கூறுகிறது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள், போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் அமைப்புகள், சர்வதேச நீதி விசாரணையை கோரும் செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இலங்கையில் அரசு தரப்பினரிடமிருந்தும் அரசாங்கத்தினர் அல்லாத அமைப்புகளிடமிருந்தும் அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் மிரட்டல்களையும் சந்தித்து வருவதாக ஐநா ஆணையர் கூறியிருக்கின்றார். மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் செயற்பாட்டாளர்கள் மீது அச்சு, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசு 16 தமிழ் அமைப்புகளையும் 424 தனி நபர்களையும் தடை செய்வது என்று மார்ச் மாதம் மேற்கொண்ட முடிவும் இதில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சாரா நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தின் ஒரு அங்கமாக இந்த தடை நடவடிக்கை இருப்பதாக ஐநா பட்டியலிட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையம் கூறியிருப்பது போல ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுவதை சிக்கலாக்கும் நோக்கிலேயே ஒரு அச்சமூட்டக்கூடிய சூழல் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஆணையரின் அறிக்கை கூறியிருக்கிறது. அதே நேரம் இறுதிப்போரின்போது கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளை விடுவிப்பதில் அரசு பெரும் முன்னேற்றங்களை கண்டிருப்பதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆகஸ்ட் மாத நிலவரத்தின்படி முன்னாள் போராளிகள் 114 பேர் மட்டுமே மறுவாழ்வு மையங்களில் இருப்பதாகவும், 84 பேர் சட்ட விசாரணைகளை எதிர்கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இராணுவத்தின் பிரசன்னம் வடக்கில் குறைக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளதை கணக்கில் கொண்டிருக்கின்ற இந்த அறிக்கை இராணுவ தேவைகளுக்காக பெருமளவு நிலம் தனியாரிடமிருந்து கையகப்படுத்துவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மை அமைப்புகளுக்கு எதிராக இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மட்டும் 88 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறும் இந்த அறிக்கை, இந்த வன்முறைகள் தொடர்பாக இதுவரை யாரும் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படவில்லை என்றும் கூறுகிறது. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு அடிப்படை காரணமாக அமைந்த விடயங்களை எதிர்கொள்ள இலங்கை அரசு தன்னால் அமைக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று ஐநா அறிவுறுத்தியிருக்கிறது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுவிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா கேட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் நிலை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகம் நடத்தி வரும் விசாரணைக்கு இலங்கை அரசு முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படும் என்கவுண்டர் டெட்ஸ் அல்லது மோதல் கொலைகள் இடம்பெறும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலம் இன்று தெரிவித்துள்ளது. அது குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் நடைபெறும்போது காவல்துறையினர் சந்தேக நபர்களை சுட்டுக் கொள்வது தொடர்பில் விரிவான வழிகாட்டி நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது. என்கவுண்டர் டெத்ஸ் அல்லது மோதல்களின் போது சுடப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் போது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தல், உடனடியாக மாவட்ட மஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் வண்ணத்தில் எடுக்கப்பட்டு கைரேகைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது உட்பட பல நெறிமுறைகளை தலைமை நீதிபதி RM லோதா மற்றும் நீதிபதி ரோஹின்டன் நர்மன் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். மோதலின் போது கொலைகள் நடைபெறும் போது CID அல்லது வேறு காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்கவுண்டர் மோதல்கள் நடைபெறுவதற்கு முன்னர் அது குறித்து குறிப்புகள் எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் மின்னணு முறையில் பதிவு செய்வது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளது. ஆனாலும் அந்த குற்றங்கள் தொடர்பிலோ குற்றவாளிகளின் இருப்பிடம் குறித்தோ விரிவான தகவல்கள் பதிவு செய்யப்பட தேவையில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். உயிரிழப்புகளை ஏற்படுத்திய மோதல்களின் போது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளை காவல்துறையினர் உடனடியாக தடயவியல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வகையிலான உயிரிழப்பு வழக்குகள் தொடர்பிலான அறிக்கைகள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் இன்றைய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்று தேசிய மனித உரிமை ஆணையம் கருதுமேயானால் மனித உரிமை ஆணையம் அந்த வழக்குகளில் தலையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் சம்பவங்களில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக பதவி உயர்வு அளிப்பதோ வெகுமதி அளிப்பதோ கூடாது என்றும் அவரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வெகுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் இன்றைய தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். மோதல் கொலைகள் குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மற்றும் நெறிமுறைகள் குறித்து தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைவர் வால்டர் தேவாரம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்க எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. இதுல நம்ம போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல எனி என்கவுண்டர் ஆர் ஈவன் ஷூட்டிங் காயம்பட்டா கூட அதுக்கு எஃப்ஐஆர் போடணும். உடனே மஜிஸ்ட்ரேட் என்கொயரி வைக்கணும். போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. உடனே அங்கோட ஆர்டிஓ அல்லது டெப்டி கலெக்டர் ரிப்போர்ட் பண்ணி அவரு மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணணும். அதுக்கு மேல கவர்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜுடிஷியல் என்கொயரி பண்ணுவாங்க. ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணி அது பண்ணணும். நான் சர்வீஸ்ல இருக்கிறவோட எல்லா கேஸ்லயும் மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு, ஜுடிஷியல் என்கொயரியும் நடந்திருக்கு. மெஜிஸ்ட்ரேட் என்கொயரி கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும்.
நீங்க சொல்ற மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் காவல்துறை உயரதிகாரிகள் அந்த சட்டத்தின் பிரகாரம் நடந்து அந்த ஆவணங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறாங்க, மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்குதுன்னா உச்ச நீதிமன்றம் இப்படியான கடுமையான தீர்ப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
கடுமையான தீர்ப்புன்னா இதுதான் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணலன்னா அது தவறு, கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அது இதுல ஒண்ணு அவங்க புதுசா ஒண்ணும் சொல்லல. நான் வந்து நிறைய என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிருக்கிறேன், இன்ஜுரி ஆயிருக்கு, டெத் ஆயிருக்கு. ஒவ்வொரு கேஸ்லயும் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்திருக்கு. சில கேஸ்ல ஜுடிஷியல் என்கொயரி ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணி அதுவும் நடந்திருக்கு. அது நடக்கிறதுக்கு முந்தி எஃப்ஐஆர் போடணும், இந்த வெப்பன் யூஸ் பண்ணதை ப்ரிசர்வ் பண்ணணும், ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு அனுப்பணும், இதெல்லாம் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணணும், வெப்பன்ஸ் டெபாசிட் பண்ணிடணும். சில இடத்துல நடத்தாம இருந்தாங்கன்னா அதான் அவங்க கண்டிக்கிறாங்க.
காவல்துறையினர்கள் அத்துமீறி செயல்பட்டதாக அல்லது சட்டவிரோதமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை பத்தி விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீனமான ஒரு குழு வேணும், ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் வேணும், அப்பொழுதுதான் முழுமையான நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதுதான் நல்ல ஐடியா தான். எப்ப கம்ப்ளைண்ட் வருதோ என்கவுண்டர்ல இது அத்துமீறி நடந்துட்டாங்கன்னு சொன்னா செப்பரேட் கமிஷன் அதை என்கொயர் பண்ணணும்னு இப்ப சொல்றது நல்லதுதான். இப்பமா அதுல ஒண்ணும் கிடையாது. என்ன நம்ம கட்டாயம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஃபால்ஸ் என்கவுண்டர் நடக்காது. ஃபால்ஸ் என்கவுண்டர் நடந்ததுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தனி கமிஷன் இருக்கு. கமிஷன் வேணா வைக்கலாம். இன்னொன்னு இப்பமும் மஜிஸ்ட்ரியல் என்கொயரி இருக்கு, ஜுடிஷியல் என்கொயரி இருக்கு. அதுல போலீஸ் ஆபீசர் மிஸ்டேக் பண்ணாருன்னா அது மேல சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நிறைய பேர் டிஸ்மிஸ் ஆகிருக்கிறாங்க. நம்ம அபிப்பிராயத்துல இது ஷூட் பண்ணாதான் இது கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னா அங்க சீனியர் மோஸ்ட் ஆபீசர் மைண்ட்ல இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஷூட் பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா கட்டாயம் பண்ணலாம். அதையும் க்வெஸ்சன் பண்ணலாம். ஆனா கீழோட சபாநிதிட்டு அது கொடுக்க கூடாது. அந்த இடத்துல யாரு சீனியர் ஆபீசர் இருக்கிறாரோ அவரை டிசைட் பண்ணா அதுல மிஸ்டேக் இருக்காது.
தமிழக காவல்துறையின் ஓய்வு பெற்ற தலைவர் வால்டர் தேவாரம். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு மற்றும் இது தொடர்பில் உரிய விதிகள் ஏற்கனவே உள்ளன என்று தேவாரம் அவர்கள் கூறியுள்ளது குறித்து மனித உரிமைகள் வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
புதுசா எதுவும் சொல்லலன்னு திரு தேவாரம் அவர்கள் சொன்னால் அது உண்மைதான். அது ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு சட்டத்தையும் காவல்துறை உட்பட யாருமே வந்து அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரியான என்கவுண்டர் டெத்ஸ்ங்கிறது பட்ட பகல்ல நடக்கக்கூடிய கொலையாகத்தான் பல என்கவுண்டர்ஸ் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கொலை செய்தவர்கள் வந்து பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த விதமான என்கொயரியும் ப்ராப்பராக நடக்கல. எங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்றாங்க இல்லையா? நாங்க பார்த்த வரைக்கும் பல என்கவுண்டர் டெத்ஸ்ல செத்து போனவன் மேலதான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த கிடப்புக்கு காரணமாக காவல் அதிகாரி அந்த காவல்துறையினர் மேல் எஃப்ஐஆர் போடாம இருந்தவர் மேல் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு என்கொயரி பண்ற அப்படிங்கிறது வந்து ஒரு கேலி கூத்தாக நடந்து கொண்டிருந்தது. அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனாலேயாவது இனிமேலும் இது சீரியஸாக இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் எடுத்துட்டு பண்ணினாங்கன்னா என்கொயர் பண்ணினா நிஜமாவே அதற்கு காரணகர்த்தாக்கள் மேல பனிஷ்மெண்ட் வரதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கும், விக்டிம் ஜஸ்டிஸ் அப்பதான் கிடைக்கும்.
பல நாடுகள்ல காவல்துறையினர் மீது இப்படியான சட்டவிரோத கொலைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது தனியா விசாரிப்பதற்கென்று இண்டிபெண்டன்ட் போலீஸ் கமிஷன், சுயாதீனமான ஆணையங்கள் இருக்கின்றது. அப்படியான ஒரு நடைமுறை இந்தியாவில் இல்லை, அது வர வேண்டிய காலம் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எவ்வளவு முக்கியமானதா பார்க்கலாம்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வேலை செய்யலங்கிறதுனால புதிய சிஸ்டங்கள் வேணும், புதிய டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும், புதிய அபிஷியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு புதுசா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரோமன் கிளேச்சர்லாம் மாத்துவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு கொண்டு வந்தாங்கன்னா அந்த பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா? என்னைய பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே இதெல்லாம் ஸ்பிரிட் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
மனித உரிமைகள் வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய தலைநகர் புதுடில்லியில் உள்ள உயிரியல் பூங்காவில் புலி இருந்த பகுதிக்குள் நுழைந்த ஒருவர் அதனால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
டெல்லி உயிரியல் பூங்காவில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளை புலி தாக்கியதால் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் உயிரிழந்தார். உயிரிழந்த அந்த இளைஞனின் பெயர் மக்சூத் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியை சேர்ந்த 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் விஜய் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த வெள்ளை புலி அடித்து வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததால் மட்டுமே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை டெல்லி உயிரியல் பூங்காவின் விலங்கின மருத்துவர் என் பன்னீர்செல்வமிடம் கேட்டேன்.
திருப்பி வந்து அங்க ஏறி உள்ள குஸ் அங்க எப்படின்னு அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா முதல்ல பிளாட்ஃபார்ம், அதுக்கடுத்து ஒரு வேலி, அதுக்கடுத்து பேரிகாட் சொல்லக்கூடிய செடிகள் மறைப்பு, அதுக்கு மேல சோறு, அதுக்கு மேலே ஒரு பள்ளம். அவன் இந்த எல்லாத்தையும் தாண்டி உள்ளே குதிச்சு அங்கே போய் அனிமல்கிட்ட போயிட்டான். அனிமல் வந்து தன்னை யாரோ தாக்க வராங்க அப்படின்னு நினச்சிச்சு அனிமல் அவனை சார்ஜ் பண்ணிடுச்சு. சார்ஜ் பண்ண உடனே இவன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான், கழுத்தை கடித்த உடனே அவன் கொஞ்சம் நாள் கழிச்சு இறந்துட்டான். அந்த புலி அவனை கழுத்தை பிடிச்சி கடித்து கொண்டிருக்கு. அவன் செட்டாக உடனே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அவன் சத்தம் போடுறவன் எழுந்து உள்ளே போயிடுச்சு. அந்த உடம்பை கிழிச்சோ இல்லை அந்த கறியை சாப்பிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லை.
சர்வதேச பாதுகாப்பு விதிகள் முழுமையாக வந்து இந்த டெல்லி சூழலை வந்து பின்பற்றப்படுது.
நிச்சயமாக பின்பற்றப்படுது. ஏன்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ பலவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டு பார்வையாளர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இட வழியாகவும் அந்த பாதை வழியாகவும் தான் போக முடியும். அது முற்றிலும் பாதுகாப்பானது. இது பாதுகாப்பு நடவடிக்கைகள் முற்றிலுமாக எடுக்கப்பட்டிருக்கிறது.
தொடர்ந்து வந்து இந்த புலி வந்து மக்களோட பார்வைக்காக வைக்கப்படுமா?
இது வந்து ஒரு 3-4 நாளைக்கு நாங்கள் இதை வந்து அண்டர் அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய கவனிப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நார்மலாக மீட்லாம் சாப்பிட்டு அதுக்கடுத்து வெளியே வருவோம்
என்றார் டெல்லி உயிரியல் பூங்காவின் விலங்கின மருத்துவர் என் பன்னீர்செல்வம்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தில் மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது. இதுபற்றி நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிரந்தர பணி நியமனம் வழங்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மக்கள் நல பணியாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிஷ்குமார் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு கிராமங்களிலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்வதை தடுக்கும் விதத்தில் 1989 மக்கள் நலப்பணியாளர்கள் பணியில் சேர்க்கப்பட்டனர். அரசுகள் மாறும்போது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதும் மீண்டும் சேர்க்கப்படுவதுமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை என்று வாதிட்டார். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹித்கி அவர்கள் தற்காலிக பணியாளர்களாகத்தான் சேர்க்கப்பட்டனர், எனவே அவர்களுக்கு நிரந்தர பணி வழங்க முடியாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அறிவித்தது. வழக்கின் விசாரணையையும் அக்டோபர் 27 தேதிக்கு ஒத்திவைத்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தின் தலைவரான மதிவாணனிடம் கேட்டபோது,
நாங்க வந்து உபரி பணியாளர்கள், எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்றது தமிழக அரசினுடைய வாதம். எங்களுக்கு முழு நேர பணி காலமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியருக்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் நாங்க ஏற்கனவே பெற்றுட்டோம். அதனால எங்களுக்கு நிரந்தர பணிதான்றதை நாங்க இங்க நிரூபிச்சுக்கிறோம். இங்க நிரூபிச்சதுனாலதான் எங்களுக்கு நிலைமை தீர்ப்பு கிடைச்சது. இந்த இடைக்காலத்தோட இன்னும் எங்களுக்கு மேலும் விடுபட்ட பல சலுகைகளை இந்த உச்சநீதிமன்றம் முழுமையாக விசாரித்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும்ன்ற நம்பிக்கையோட தான் இருக்கிறோம்
என்று தெரிவித்தார். 1989 திமுக ஆட்சியில் இருந்தபோது அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக மக்கள் நல பணியாளர்கள் என்ற பெயரில் 13,500 பேர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆனால் ஆட்சி மாறிய போது இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அப்போது முதல் ஆட்சி மாறும் போதெல்லாம் இந்த பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதும் மீண்டும் சேர்க்கப்படுவதும் நடந்து வருகிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக இலங்கையிலிருந்து ஒரு செய்தி. கிழக்கிலங்கையில் பெண்கள் மற்றும் சிறார்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து இன்று மகளிர் அமைப்புகள் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை நிகழ்த்தின. இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகள் அண்மைக்காலமாக அதிகரித்து வருவதாக மகளிர் அமைப்புகளினால் குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த வன்முறைகளுக்கு எதிராகவும் அவை நிறுத்தப்பட வேண்டுமென்று கோரியும் இன்று மட்டக்களப்பு நகரில் பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் மற்றும் முஸ்லிம் பெண்கள் ஒன்று கூடி கவனயீர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கடந்த 10 தேதி மஞ்சந்தொடுவாய் குவைத் சிட்டியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்முறையின் பின்பு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். இந்த போராட்டமும் நடைபெற்றது. சந்தேக நபர் மீதான விளக்கமறியல் அடுத்த மாதம் 7 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. காந்தி சிலை தொடக்கம் நீதிமன்ற சந்தி வரை நடைபெற்ற இந்த போராட்டம் தொடர்பாக மட்டக்களப்பு அனர்த்த முகாமைத்துவத்துக்கான பெண்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்த தாரிணி ஸ்ரீதரன்.
அனர்த்த முகாமைத்துவத்துக்கான பெண்கள் கூட்டமைப்பு மட்டும் செய்யல, மாவட்ட மகா மகளிர் சம்மேளனமும் மட்டக்களப்புல இருக்கிற எல்லா அங்கத்தவர்களையும் இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருந்தாங்க. பெண்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகளை நிறுத்துவோம் என்பதுதான் நிகழ்வின் முக்கிய கோஷமாக இருந்தது. இந்த வருடம் வந்து குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து 7 சிறுமிகள் பாலியல் வன்முறை உள்ளாக்கப்பட்டன்னு சொல்லி எங்களுக்கு கிடைத்த தகவல். அதே குறிப்பா கடந்த 8 தினங்களுக்குள்ள வந்து, அதாவது 10/9/2014 தொடக்கம், 18/9/2014 வரை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலிருந்து 2 சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அதுல ஒரு சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும், அதே இந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 18 பெண்கள் பாலியல் வன்முறைக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டதுன்னு சொல்லி வைத்தியசாலை தரவின்படியும் கிடைத்த தகவல். எங்களோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து செல்வதை நாங்கள் அனைவரும் கவனத்தில் கொண்டு ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்திருந்தோம்
என்று கூறிய தாரிணி ஸ்ரீதரன், இந்த போராட்டத்தின் போது தங்களால் சில கோரிக்கைகள் உரிய தரப்பினரிடம் முன்வைக்கப்பட்டதாகவும் கூறினார்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார் நிகழ்ச்சியில். அடுத்ததாக, அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் சாதாத்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியலில் செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா அனுப்பியிருக்கின்ற விண்கலமான மங்கள்யான் குறித்து பார்க்கலாம். இந்த மங்கள்யான் விண்கலம் நாளை 24 தேதி செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பாதையில் நிறுவப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மங்கள்யானின் விண்வெளி பயணம் குறித்தும் மங்கள்யான் வழியாக செவ்வாய் கிரகம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பற்றியும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமான இஸ்ரோவின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானியும் தமிழ் அறிவியல் எழுத்தாளருமான நெல்லை சு முத்துவிடம் பேசினேன்.
ஏறத்தாழ ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம அனுப்பின இந்த விண்கலன், அதாவது 10 மாதங்கள் தொடர்ந்து விண்வெளியிலேயே பயணம் செய்யும் அளவுக்கு அதனுடைய வடிவமும் செயலமைப்பும் திட்டமும் மேலாண்மையும் எல்லாமே நம்ம பண்ணி வச்சு அனுப்பியிருக்கோம். அதோடு கூடவே இது நேற்றைய தினம் வந்து அது ஏறத்தாழ செவ்வாயினுடைய இந்த ஈர்ப்பு மண்டலத்திற்கு உள்ள வந்த பிறகு 300 நாட்களாக செயல்படாமல் நாம் நிறுத்தி வைத்திருந்த அங்க ஒரு திரவ உந்து பொறி ஒன்று இருக்குது. அது ஆங்கிலத்தில் வந்து லேம் அப்படி லிக்விட் அப்பாஜி மோட்டருங்கிறது, அதாவது பூமியினுடைய அப்பால் தொலைவில் செலுத்தக்கூடிய ஒரு உந்து பொறி. அந்த பொறியை வந்து நம்ம 300 நாட்களுக்கு பிறகு ஒரு 4 வினாடிகள் அதை இயக்கி பார்த்தோம், அது இயங்குதுன்னு தெரியுது. அப்போ இதுவே ஒரு உண்மையான ஒரு சாதனை. ஏன்னா ஒரு 10 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொறியை இயக்க முடிந்தது என்பது ஒரு சாதனை. அது நேற்றுக்கு நிகழ்ந்திருக்கு. செவ்வாயினுடைய சுற்றுப்பாதைக்கு நம்ம செலுத்துகிற போது மீண்டும் நாளைக்கு காலையில் இதே போல திரவ உந்துப்பொறியை மீண்டும் இயக்க செய்வதன் மூலம் நம்ம என்ன பண்ணுவோம், செவ்வாய் கிரகத்தை ஒரு நீள்வட்ட பாதையில் ஏறத்தாழ ஒரு 365 கிலோமீட்டர் செவ்வாய்க்கு அருகிலும் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் அப்பாலுமான ஒரு நீள்வட்ட பாதையில் அதை சுற்று விடுகிறோம்.
இந்த பாதையில நிறுத்துறதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள்னு என்ன இருக்கு?
நம்ம செலுத்துகிற போது அது திசை மாறி போகலாம், அது ஒரு நீள்வட்ட பாதையில் அதற்கு அப்பால் விடுபட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் அனுப்பினதெல்லாம் ஏறத்தாழ அப்படிதான் நடந்திருக்கிறது.
இந்த செவ்வாய் கிரக பயணம் மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருக்கோம், இந்த பயணத்தோட நோக்கம் என்ன?
அதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்ம வேற்று கிரகங்களுக்கு ஒரு விண்கலனை கட்டமைப்பதில் நம்முடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இப்போ ஏறத்தாழ நிறுவனம் ஆயிருக்கு. அதில் உள்ள வந்து ஒரு 5 முக்கிய ஆய்வு கருவிகள் அது இருக்குது. அந்த ஆய்வுக்கருவிகள் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம சாதாரணமாக எந்த ஒரு கோள் ஆராய்ச்சிக்குமே இது 5 பொருந்துங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன்று, அந்த நிலப்பரப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை படம்பிடிப்பதித்த அந்த ஒரு மார்ஸ் கலர் கேமராங்கிற வகையில் ஒரு வண்ண படப்பதிவு கருவி அதில் இடம்பெறுகிறது. அது பொதுவாக அதனுடைய மேடு பள்ளங்கள், நம்ம ஆங்கிலத்தில் மார்ஃபாலஜி என்ற வடிவமைப்பு போன்ற செய்திகள் எல்லாம் படம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன அங்கே என்னென்ன கனிமங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தெர்மல் இன்ஃப்ராரெட் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோமீட்டருங்கிறது டிஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது வெப்ப அகச்சிவப்பு படப்பதிவி நிறமாலை அளவின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அது வந்து குறிப்பாக தனிமங்கள் பற்றிய ஆராய்ச்சியாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த வளிமண்டலம் சார்ந்த செய்திகள்னு பார்க்கும்போது அதில் 3 முக்கிய பாகங்கள் நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாம். ஒன்று வந்து கேட்டிங்கன்னா, பொதுவாக எந்த மண்டலத்துக்குமே காற்று மண்டலம்ங்கிற மாதிரி நம்ம நினைத்தாலும் அதனுடைய வளிமண்டலம் வந்து பூமியில் இருக்கிற வளிமண்டலத்தை காட்டிலும் ஏறத்தாழ வந்து 160 ஒரு பங்குங்கிற அளவு தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப அழுத்தம் ரொம்ப குறைந்த ஒரு பூமியாகத்தான் அந்த செவ்வாய் கிரகம் இருக்கு. அத்தகைய காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய மீத்தேன் போன்ற சில வாயுக்கள்லாம் அதில் கலந்திருக்கலாம், கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேற சில அமெரிக்க விண்கலங்களும் மற்ற நாடுகளும் தொலை நோக்கி வழியாக பார்த்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகள் அனுப்பிய விண்கலங்கள் மீத்தேனும் இருப்பதை தான் பதிவு பண்ணின. இது மீத்தேனுக்காகவே ஒரு கருவி இடம்பெறக்கூடிய அந்த விண்கலம் தான் இந்த நம்முடைய மங்கல்யா. அதில் மீத்தேன் சென்சர் மார்ஸ் அப்படிங்கிற அளவில் ஒன்று இடம்பெறுகிறது.
இந்த கிரகத்தில் வந்து உயிர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருந்தால் மீத்தேனை ஆராய்வதன் மூலமா நம்ம கண்டறிய முடியும்னு நினைக்கிறீங்களா?
ஆமாம். ஏன்னா பொதுவாக இப்போ நம்முடைய பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அநேகமாக காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைந்த, காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து அதனால் பின்னாலே வந்து சுவாசித்து உயிர் வாழ்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலை உள்ள கிரகங்களாக தான் அமைஞ்சிருக்கும். பூமிக்கு அருகில் இருக்கிற எல்லா கோள்களுமே ஆக்சிஜன் அடங்கிய கோள்களாகவும் அல்ல ஆக்சிஜனால் எரிந்து முடிந்த கோள்களாகவும் இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கோள் பார்த்தீங்கன்னா அது வந்து கரையமர வாயு நிறைந்த ஒரு விளங்கும் கோளாக தான் இருக்கு. நம்ம பூமி மட்டும்தான் இப்போ வந்து 20% அளவுக்கு காற்று மண்டலம் தாங்கிய ஒரு கோளாக இருக்கு. அப்பால் உள்ள கோள்களை பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் சார்ந்த பொருட்கள் இத்தகைய எல்லாம் இதெல்லாமே ஆக்சிஜனை ஏற்று உருமாறக்கூடிய ரெடியூசிங் வளிமங்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த தொலைவு போகுந்தோறும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுனாலேயே இத்தகைய ஆராய்ச்சியின் முகாந்திரம் அங்கே உயிர்கள் வாழ்ந்தனவும் சொல்லலாம், உயிர்களை நம்ம வந்து திரும்பவும் வடிவமைக்க வாய்ப்பு இருக்காங்கிற செய்தியும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம்
நாளைக்கு சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுற நிலையில் எவ்வளவு காலத்துக்கு மங்கள்யான் வந்து செவ்வாய் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்யும், அதோட ஆயுட்காலம் என்ன?
அது இப்போ அதில் நிரப்பியிருக்கிற எரிபொருள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு மொத்த எடையே வந்து 1.5 டன் தான் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 லிட்டர் இருந்தாலும் கூட இதுவரைக்கும் பயன்படுத்தினது போக எவ்வளவு எஞ்சுமோ அதை வைத்தான் இது அதனுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா அது எரிபொருள் வந்து அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிறுத்துவதற்கு மேலே கீழே இறங்காமல் தவிர்ப்பதற்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதையை நம்ம கண்காணிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கும் அதை பொறுத்து தான் நம்முடைய இந்த ஆராய்ச்சி பொதுவாக அமையும். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இந்த வகையில் இருந்தாலும் எதிர்காலத்தில் இது வந்து எந்த பாதையில் இயங்குகிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்பட்டதாக அமையும்.
மங்கள்யான் செய்யக்கூடிய ஆராய்ச்சியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற முதல் தகவல்களை நம்ம எவ்வளவு சீக்கிரம் பெறலாம் நீங்க நினைக்கிறீங்க?
பொதுவாக இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்தா கூட 1-2 மாதங்களாவது குறைஞ்சபட்சம் ஆகும். விண்வெளி சம்பந்தமான செய்திகள் மட்டுமில்லாமல் வேதியியல் சம்பந்தமான செய்திகளும் இருக்கிறதுனால இது குறைந்தது வந்து ஒரு 1-2 மாதங்களுக்கு மேலாக ஆகும்னு தான் தோணுது
என்றார் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானியும் தமிழ் அறிவியல் எழுத்தாளருமான நெல்லை சு முத்து.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சாதாத். நேயர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் உங்களது கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.